بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாம் என்ற அழகான அற்புதமான வாழ்க்கை நெறியை நாம் ஏற்று முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் என்று நாம் பெருமையாக சூட்டிக் கொள்கின்ற இந்த பெயர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய பெயர். அல்லாஹ் திருமறை குரானில் குறிப்பிடுகிறான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயரிட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். நாம் அனைவரும் முஸ்லிம்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வழங்கக்கூடியவர்கள், அல்லாவை மட்டுமே வழிபடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய இடத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் எதையும் வைக்காமல் அவனை மட்டும் மதிக்கக்கூடியவர்கள், அவனுடைய அந்தஸ்தை உலகத்தில் வேறு எவருக்கும் வழங்காமல் முறைப்படி அவனை மதிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெயர் வைக்கிறான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு அவன் முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் இன்றைக்கு சிலர் முஸ்லிம்கள் என்றால் யார், முஸ்லிம்களுடைய கொள்கை என்ன, இந்த இஸ்லாத்துக்காக பாடுபட்டு இஸ்லாமிய மார்க்கத்துக்காக தொண்டு செய்த தலைவர்கள் யார், அவர்கள் செய்த பணி என்ன, இதை எதையும் விளங்காமல் புரியாமல் குரானை பற்றிய அறிவும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய தெளிவு இல்லாமல் பொதுவாக ஒரு சில கட்டுரைகளை ஆய்வு என்ற பெயரில் வாய்க்கு வந்ததையெல்லாம் தன்னுடைய சிந்தனையில் தோன்றியதையெல்லாம் எழுதிவிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்னால் தி ஹிந்து என்ற தமிழ் நாளிதழில் ஒரு கட்டுரை வெளியானது. இந்துத்துவ அடிப்படைவாதம் என்றால் வஹாபிசத்துக்கு பெயர் என்ன, இந்துத்துவ அடிப்படைவாதம் அது தீவிரவாத கொள்கையை போதிக்கக்கூடியது என்றால் அப்ப வஹாபிசம் அதுவும் தீவிரவாதம் பயங்கரவாதம் தான் என்ற கருத்தை வலியுறுத்தி நிறைய பொய்களை சொல்லி ஒரு நீண்ட கட்டுரையை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதனுடைய சொல்லப்பட்ட மைய கருத்து என்ன தெரியுமா, ஒரே ஒரு இறைவனை மட்டும் நீங்கள் வணங்கக்கூடாது. அதனுடைய சாராம்சம், இஸ்லாமியர்களுடைய கொள்கை இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், இறைவன் அல்லாத கல்லையோ மண்ணையோ மரத்தையோ மனிதர்களையோ யாரையுமே வணங்கக்கூடாது என்பது இஸ்லாமிய கொள்கை. ஆனால் இந்த கொள்கையை அவர்கள் மாற்றி இதற்கு மாற்றமான விளக்கத்தை இஸ்லாத்துக்கு அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். என்ன விளக்கம் தருகிறார்கள், இஸ்லாம் என்பது எம்மதமும் சம்மதமும் என்ற கொள்கையை சார்ந்தது. முகமது நபி அவர்கள் இறைவனையும் வணங்கினார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வழிபாட்டையும் அங்கீகரித்தார்கள் என்று எல்லா கொள்கையையும் இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடியது என்ற ஒரு தவறான கருத்தை அங்கே பதிய வைத்திருந்தார்கள். அதற்கு நிறைய உதாரணங்களை கூட சொன்னார்கள் காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள். அவர் சொன்னார், நான் முஸ்லிமாகவும் இருக்கிறேன், யூதனாகவும் இருக்கிறேன், கிறிஸ்தவனாகவும் இருக்கிறேன், இந்துவாகவும் இருக்கிறேன் என்று சொன்னார். இதுதான் நியாயவான்களுடைய சிந்தனை. முஸ்லிம்கள் இந்த மாதிரி தான் வாழ வேண்டும் என்ற கருத்து அங்கே சொல்லப்படுகிறது. அது மாதிரி இன்னும் சில உதாரணங்கள், காஷ்மீரில் ஒரு முஸ்லிம் ஒரு கோயில் அழுக்குபடிந்து மாசுபடிந்து சஹதியில் படிந்து கிடக்கிறது, அதை சுத்தப்படுத்தினார். இது மாதிரிதான் முஸ்லிம்கள் கோயில்களை எல்லாம் சுத்தப்படுத்தி அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்து அங்கே வைக்கப்படுகிறது. அது மாதிரி சமய நல்லிணக்கத்துக்கு அவர்கள் காட்டுகின்ற உதாரணத்தை கடைசியில் எங்க கொண்டு போய் முடிக்கிறாங்க, நம்மளாம் சகோதரத்துவத்தோடு இருக்கிறோம், பாருங்க, ஒரு சகோதரருடைய வீட்டிலே தர்கா படமும் இருக்கிறது, கோவில் படமும் இருக்கிறது, தேவ மாதா படமும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இதுதான் நியாயவான்கள் சத்தியவான்களுடைய வழி. தர்காக்களில் பாருங்கள், இந்துக்களும் வருகிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் வருகிறார்கள். இதுதான் முஸ்லிம்களுடைய வழி. மொத்தத்தில் தர்காக்கள் தான் இஸ்லாமிய அடையாளம், தர்காக்கள் தான் இஸ்லாமிய கொள்கை, தர்காக்கள் தான் முஸ்லிம்களுடைய வழிபாடு என்பது அந்த கட்டுரையில் மையக்கருத்தாக இருக்கிறது. தங்கி யோசித்து பாருங்கள், ஏன் இவர்கள் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற கொள்கையை எதிர்த்து தர்காக்கள் தர்காக்கள் தர்காக்கள், சூஃபிகள் சூஃபிகள் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? ஏனென்றால் அதுவும் ஒரு பயங்கரமான குஃபுர். இவர்கள் குஃபுரிலே இருக்கிறார்கள். அது மாதிரியான குஃபுரை நாம் இஸ்லாத்தின் பெயரால் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்காகத்தான் நம்மை தர்கா வழிபாட்டுக்கு வாருங்கள், அதுதான் உண்மையான இஸ்லாம், அதுதான் நியாயமான கொள்கை என்று அழைப்பு விடுகிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவர்கள் காஃபிரானதை போல் நீங்களும் காஃபிராக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எல்லாரும் சமமாயிருவீங்கல்ல, இந்த கொள்கையை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். நீ முன்ன நீ மட்டும் என்ன ஒரு இறைவனை வணங்குற, நாங்களா எப்படி எல்லாத்தையும் வணங்குறோம், இறைவனுக்கு இணை கற்பிக்கிறோம், அதே மாதிரி நீனும் இருக்கணும், நீ வேணா எங்க இனத்துக்கு வர வேண்டாம். இஸ்லாம் என்ற பெயரிலே ஒரு குஃபுரை உங்களுக்கு சில பேர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள், சூஃபிகள் என்ற பெயரிலே உருவாக்கி தந்திருக்கிறார்கள், அந்த குஃபுரை நீ செய், எங்களை போன்று நீ இருப்பாய், சமமாகி விடுவீர்கள், எல்லோரும் ஒரே நிலையில் ஆகிவிடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கைக்கு நபியே செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். ஏன்னா இது காபிர்களுடைய சிந்தனை இப்படித்தான், எல்லா காலங்களிலேயும் நம்மள மாதிரி இவர்கள் இருக்கணும், அதனை இவர்கள் ஒரே இறைவனை மட்டும் வணங்குகிறார்கள், அந்த கொள்கையில் இவர்களை விடக்கூடாது என்று கடுமையாக காபிர்கள் பிடிவாதம் பிடிப்பார்கள். அந்த பிடிவாதத்தை இன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காபிர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். உங்களுக்கு நல்ல தெரியும், என்ற அத்தியாயம் எதற்கு இறங்கியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையாக இருந்தாலும் வணங்க இயலாது, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையா இருந்தாலும் வணங்க இயலாது. எவ்வளவு பெரிய நல்லடியாராக இருக்கட்டும், நல்லடியார் நல்லடியார் தான், அடியார் தான், அல்லாஹ்வுடைய அடிமை தான். பிரார்த்தனை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது, அவனை தவிர வேறு யாரையும் வணங்க இயலாது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இந்த ஏகத்துவ கொள்கையை முழங்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். எவ்வளவு எதிர்த்து பார்த்தார்கள் காபிர்கள். கடைசியில் அவங்க வந்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு இவர்கள் நம்மை அழைக்கிறாங்க இல்லையா, இந்த போலி சமத்துவத்தின் பக்கம்தான் அவர்களும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். முகமது அவர்களே, நமக்கு மத்தியில் பிரச்சனை வேண்டாம், ஒரே ஒரு விஷயம், ஒரு வருஷம் அல்லாஹ் வணங்குவோம், ஒரு வருஷம் நாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை எல்லாம் நாம் அனைவரும் சேர்ந்து வணங்குவோம், நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம், ஒன்றுபட்டு இருக்கலாம், நமக்கு மத்தியில் சண்டை வேண்டாம், கருத்து மோதல் வேண்டாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம், ஒரு வருடம் அல்ல, ஒரு வருடம் நாங்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை எல்லாம் அனைவரும் வணங்க வேண்டும், நீ வணங்குற அல்லாஹ்வை நான் வணங்குறேன், நான் வணங்குறத நீ வணங்கு. இன்னைக்கு இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த அழைப்புக்குத்தான் மக்கத்து காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். அல்லாஹ் அதற்கு சொன்ன பதில் என்ன? போல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, நான் வணங்குவதை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் அல்ல, நான் வணங்குறது வேற, நீங்க வணங்குறது வேற, நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்கலாம், ஆனால் நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு, நான் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காஃபிர்களுக்கு பதிலாக சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டான். அப்ப நம்ம என்ன பதில் சொல்லணும்? இந்த பதில் தான், தர்காக்களுக்கு வாருங்கள், என எல்லாரும் சமத்துவமாக இருப்போம் என்று அழைப்பு விட்டால் தர்காக்களே குஃபருடைய கேந்திரம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதக செயல், அதற்கு நாம் பதிலளிக்க இயலாது. இது காபிர்களுடைய வழமுறை. சரி, இஸ்லாம்னா என்ன? இன்னைக்கு இஸ்லாத்துக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கிறாங்களா இல்லையா? முஸ்லிம்களுடைய கொள்கை இதுதான் அதுதான் என்று கண்டவர்கள் எல்லாம் விளக்கம் தரக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது. அல்லாஹ் இஸ்லாத்துக்கு என்ன விளக்கம் தருகிறான்? இதுவா? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய வணக்கத்தை எல்லாம் ஆதரிப்பதா? அதை நியாயப்படுத்துவதா? அதை ஒத்துக்கொள்வதா? அதை மனதில ஏற்றுக்கொள்வதா? நீ வணங்குற உனக்கு அல்லாஹை மட்டும் வணங்க மனம் இல்லை என்றால் அது உன்னுடைய கொள்கை, நீ இருந்துவிட்டு செல். என்னையும் நீ அந்த கொள்கைக்கு அழைக்க கூடாது. நான் அல்லாஹை மட்டும்தான் அழைப்பேன், அவனிடம் மட்டும்தான் பிரார்த்திப்பேன், அவனை மட்டும்தான் வணங்குவேன், அவனிடம் மட்டும்தான் உதவி தேடுவேன். இதைத்தான் அல்லாஹ் நமக்கு இஸ்லாமாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திமஸ்கில் ஒரு மன்னர் இருந்தார், ஹெர்குலிஸ் என்று. அந்த கிறிஸ்தவ மன்னருக்கு நபி அவர்கள் ஒரு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டார்கள். அந்த கடிதத்தில் இஸ்லாத்தை நோக்கி வருமாறு அழைப்பு விட்டார்கள். அதுல இஸ்லாம்னா என்னங்கிறதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மன்னரே, அஸ்லிம் தஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்துக்கு வாருங்கள், சாந்தி அடைவீர்கள், நிம்மதி பெறுவீர்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் உங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி உண்டு. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற கூலியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குடிமக்கள் நீங்கள் ஏற்றதை நினைத்து இஸ்லாத்துக்கு வருவார்கள், அந்த நன்மையும் கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அந்த மன்னருக்கு எழுதி அனுப்புகிறார்கள். அந்த வசனம் தான் இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம்கள் என்றால் யார், முஸ்லிம்களுடைய கொள்கை எது என்பதை பகிரங்கமாக தெள்ளத்தெளிவாக தெளிவுபடுத்துகின்ற வசனம். யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, தஆலவு இலா கலிமத்தின் சபாயின் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு பொதுவான கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கையை நோக்கி வாருங்கள். உண்மையில் இதுதான் பொதுவான கொள்கை. இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் மத்தியில் உள்ள பொதுவான கொள்கை இந்த கொள்கைதான். அனைவரும் இந்த கொள்கையை ஏத்துக்கிடுவாங்க, அப்புறம்தான் இந்த கொள்கையிலிருந்து ஒவ்வொருவரும் பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த சிந்தனையிலிருந்து தடம் புரண்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் அழைப்பு விடுகிறான், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பொதுவான கொள்கை இருக்கிறது, இந்த கருத்தை நீங்களும் ஏற்றிருக்கிறீர்கள், நீங்களும் உண்மை என்று சொல்கிறீர்கள், சொல்லிவிட்டு மாறுகிறீர்கள். எனவே நாம் அனைவரும் ஏற்றிருக்கின்ற அந்த பொதுவான கொள்கையை நோக்கி உங்களை நான் அழைக்கிறேன். என்ன பொதுவான கொள்கை? அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு நிகராக எதையும் நாம் கற்பிக்க கூடாது. وَلَا يَتَّخِذَ بَعْلُنَا بَعْلًا أَرْبَابًا مِنْ دُونِ اللَّهِ, அல்லாஹ்வை விடுத்து நம்மில் ஒருவர் இன்னொருவரை ரப்புகளாக ஆக்கிக் கொள்ள கூடாது. இந்த ஒரு பொதுவான கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இறக்கிய வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து காட்டுகிறார்கள். அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்? ஃபைன் தவல்லவ், நபியே, இந்த கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தால், அண்ணா முஸ்லிமோன், நாங்கள் முஸ்லிம்கள் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுங்கள். அப்ப முஸ்லிம்கள் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன, அதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். என்ன? அல்லாஹ் நாபூத இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேறு யாரையும் நாம் அழைக்க கூடாது, அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுடைய இடத்துல இன்னொருவரை வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய படைப்புகள் யாரையும் அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்க கூடாது. வலா யத்தகித பாலுனா பாலன் அர்பாபம் மின் தூனில்லா, மனிதர்கள் ஒரு ஆள் இன்னொரு ஆளை கடவுள்களாக ஆக்கக்கூடாது. மனிதன் மனிதன் தான், மனிதன் இறைவனாக முடியாது. இதுதான் இஸ்லாம், இதுதான் முஸ்லிம்களுடைய கொள்கை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு தெள்ள தெளிவாக இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். உங்களுக்கு ஒரு சம்பவம் பரவலாக தெரியும். இஸ்லாமிய அகீதாவை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால் நபி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு சபையில் அமர்ந்திருந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழகான மனித வடிவில், கண்ணங்கரேன் என்ற முடி, அழகான வெள்ளை வெள்ளையர் என்ற தோற்றம், அழுக்குப்படியாத ஆடை, ஒரு கவர்ச்சியான வடிவத்திலே ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வரக்கூடிய மனிதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஆனா சஹாபாக்கள் யாருக்குமே தெரியல. பின்னாடி நபி அவர்கள் சொல்லும் போதுதான் அது ஜிப்ரீல் என்று தெரிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்காலோடு தன்னுடைய முட்டுக்காலை இணைத்து அமர்ந்தார்கள். சில கேள்விகளை கேட்டார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? முகமது நபி அவரிடத்திலே கேட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க பதில். ஏன் கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? அவங்களுக்கு ஈமான் என்னன்னு தெரியலையா? தெரியாமையே கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு தெரியலையா? அவங்களுக்கும் தெரியும். கூடியிருந்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்பதை போதிப்பதற்காக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அங்கே நடத்தப்படுகிறது, அல்லாஹ்வால் நடத்தப்படுகிறது. ஈமான் என்றால் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், அன் தூமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வ குதுபிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனுடைய வேதங்களை நம்ப வேண்டும், அவனுடைய தூதர்களை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், சொர்க்கம் நரகத்தை நம்ப வேண்டும், விதியில் நன்மை தீமை அனைத்தும் விதிப்படி நடக்கிறது என்பதை நம்ப வேண்டும். இதுதான் ஈமான் என்று சொன்னார்கள். இதெல்லாம் நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். இஸ்லாம்னா என்ன? தர்காவா? அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பதா? பிரார்த்தனை செய்வதா? உமல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, அல் இஸ்லாம் அன் தஅபுதல்லாஹ வலா துஷ்ரிக பிஹி ஷைஆ. அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் கற்பிக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். இஸ்லாம்னா என்னன்னு விளங்குதா? அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல. அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலும் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலும் அல்ல. இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல, அல்லாஹ்வை மட்டுமே நீ வணங்க வேண்டும். அந்த மட்டுமேங்கிறதெல்லாம் இஸ்லாம் இருக்கிறது. அப்ப யார் அந்த மட்டை விட்டு விட்டார்களோ, அல்லாஹ்வை வணங்குவேன், மற்றதையும் வணங்குவேன், அல்லாஹ்விடத்திலையும் பிரார்த்தனை செய்வேன், மற்றவரிடமும் பிரார்த்தனை செய்வேன், தர்கா, உருஸ், கந்தூரி, கொண்டாட்டம் என்று சொல்லி அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை அடியார்கள் மீது வைத்து அவர்களை நான் சார்ந்திருப்பேன் என்று அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கினால் அது இஸ்லாமிய கொள்கையே அல்ல. அவர்கள் முஸ்லிம்களே கிடையாது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடமாக மக்களுக்கு சொல்லி தருகிறார்கள். ஜிப்ரீல் அவங்க போனவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், வந்தவர் யார் தெரியுமா? வானவர் ஜிப்ரீல். அல்லாஹ் அவரை அனுப்பி வைத்திருக்கிறான். அவர் ஏன் வந்தார்? உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதுதான் சகோதரர்களே இஸ்லாம். நபி அவர்கள் முஸ்லிமுக்கு டெபினேஷன் சொன்னார்கள். முஸ்லிம் யார்? மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் வ கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை விடுத்து வணங்கப்படுவதையெல்லாம் யார் மறுக்கிறாரோ அவர்தான் முஸ்லிம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹி முஸ்லிம்ல இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தமே என்ன? நபி அவர்கள் வளர்க்கிறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் வணங்குறது அர்த்தம். அது அல்ல. கலிமாவுடைய துவக்கமே எப்படி இருக்கிறது? லா இலாஹ, வணங்க யாரை வணங்க மாட்டேன், வணக்கத்துக்கு தகுதியானவங்க யாருமே கிடையாது, இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர. இப்படி நீ சொன்னாதான் நீ முஸ்லிம், நீ கலிமாவை நம்பி இருக்கிறாய். அல்லாவை மட்டும்தான் வணக்கத்தை செலுத்தணும், வணக்கம் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இப்படித்தான் அல்லாஹ் கலிமா வச்சிருக்கிறான். மற்றதையெல்லாம் மறுக்கிறதுல இஸ்லாமிய கொள்கையே இருக்கிறது. கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாவை விடுத்து வணங்கப்படுவதை எல்லாம் கஃபர, யார் மறுக்கிறாரோ. இது வணக்கத்துக்கு தகுதியானதல்ல, இந்த மரம் வணக்கத்துக்கு தகுதியானதல்ல, இந்த கல் வணக்கத்துக்கு தகுதியானதல்ல, இந்த மிருகம் வணக்கத்துக்கு தகுதியானதல்ல, இந்த மனிதன் வணக்கத்துக்கு தகுதியானதல்ல, உலகத்தில் எதுவுமே வணக்கத்துக்கு தகுதியானதல்ல, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இதை புரிந்திருந்தால் தர்கா வந்து இஸ்லாமிய கொள்கைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய இணை வைப்புகளை போய் இதுதான் முஸ்லிம்களுடைய கொள்கை என்று யாராவது சொல்லுவாங்களா? அப்ப இதுதான் சகோதரர்களே இஸ்லாம். அல்லாஹ் இந்த கலிமாவை எப்படி வைத்திருக்கிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய சூரா என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அல்லாஹ்வை புகழ்கிறோம். அவன் அகிலத்தின் அதிபதி, அளவற்ற அல்லாஹ், நிகரற்ற அன்புடையவன், மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இவ்வளவு அல்லாஹ் சொல்லிட்டு இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். அல்லாஹ்வைத்தான் நம்ம வணங்கணுங்கிற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். சரி, அல்லாஹ்வைத்தான் வணங்கணுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? உன்னையே வணங்குகிறோம்னா அர்த்தம் என்ன? இய்யாக நஸ்தயீன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் உதவி தேடணும், வேற யாரிடத்திலும் உதவி கேட்க கூடாது. இதுதான் அல்லாஹ்வை வணங்குவதுடைய அர்த்தம் என்று அல்லாஹ் நமக்கு தெள்ள தெளிவாக புரிய வைக்கிறான். அப்ப இந்த தர்காக்கள், உருசு, கந்தூரி, கொண்டாட்டங்கள், இது வந்து இஸ்லாத்தின் ஒரு அடையாளமாகவும் முஸ்லிம் அல்லாதவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் தவறாக நினைக்கிறார்கள். ஏன்னா அது இஸ்லாத்துடைய அடையாளம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆய்வு செய்து எழுதக்கூடியவர்கள் இஸ்லாம்னா குரான பார்க்கணும், இஸ்லாம்னா நபிசுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் ஹதீஸ பார்க்கணும், ஏதோ ஒரு தரிக்காவாது ஏதோ ஒரு கபரை வணங்கக்கூடியவர் ஒரு கண்ட கண்ட விஷயங்களை தவறாக எழுதி கொடுத்து விட்டால் அதை இஸ்லாமிய ஆய்வாக இவர்கள் வெளியிடுகிறார்கள் என்றால் இவர்களுடைய ஆய்வின் லட்சணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, இந்த கொள்கையை சொன்னதற்காக நம்மை அவர்கள் அடிப்படைவாதிகள் பயங்கரவாதிகள் என்று விமர்சனம் செய்கிறார்கள். என்ன, அல்லாஹ்வை தான் வணங்குவேன் வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொன்னால் இது பயங்கரவாதமா, இது என்ன அடிப்படைவாதமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எத்தனையோ கருத்துக்கள் இருக்கிறது, பிறருடைய கருத்தை நாம் ஏற்க வேண்டும் என்று யாரும் யாரை நிர்பந்திக்க கூடாது. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லையா, எல்லாருக்கும் இருக்கிறது. ஒருவர் ஒரு கருத்தை சொல்கிறார், அந்த கருத்து சரியா தவறா என்று நாம் விவாதிக்கலாம், கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்ளலாம், கருத்துக்களை விமர்சனம் செய்யலாம், ஆனால் நீ கண்டிப்பாக இந்த கொள்கையை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று யாரும் யாரை நிர்பந்திக்க கூட. ஆனால் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, நீ எப்படி அல்லாஹ் மட்டும் வணங்கலாம், எங்களை மாதிரி நீ இருக்கணும், எல்லாரோடையும் சேரணும், எல்லா வழிபாட்டையும் ஆதரிக்கணும், இதுதான் சரியான நேர்மையான கருத்து என்று சொல்லப்படுகிறது. மத்த மத்த விஷயங்கள் அப்படிலாம் சிந்திக்கிறாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒருவனுக்கு ஒரு தீ அப்படிங்கிற கொள்கையை பல பேர் சொல்றாங்க. இதுக்கு மாத்தமா கருத்து சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்களா இல்லையா? இதுக்கு மாத்தமான கருத்து, இந்த தஸ்லிமா நஸ்ரி மாதிரியான சில ஆட்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், இந்த கொள்கை எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இஷ்டப்போல் நடக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான கருத்து சொல்றவங்களை இவங்க நல்ல பிராடா சிந்திக்கிறாங்க. புகழல்லாளம் இப்படி சிந்திக்கிறவங்களை எவ்வளவு ஒரு விசாலமான அடிப்படையில் இவங்க சிந்திக்கிறாங்க, இவனுடைய கருத்தோட்டம் எந்த அளவுக்கு விசாலமாக இருக்கிறது, பன்முகத்தன்மையோடு இருக்கிறது, பன்மைத்துவமாக இருக்கிறது, நெகிழ்வுத்துவமாக, இதுக்கெல்லாம் பேரு என்ன பேரு, இறைவனை ஒருவனை மட்டும் வணங்குறேன்னு சொன்னா அது வந்து பன்மைத்துவம் இல்லையா, அங்க வந்து நெகிழ்வுத்தன்மை இல்லையா, அது ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு விஷயமா இருக்குதான். அப்ப இங்கே அப்படி பேசலாமா நம்ம, இங்க யார் நெகிழ்வுத்தன்மையா இருக்கலாம், யார் இங்க பன்மைத்துவமாக இருக்கிறார், அது இது கிடையாது. கருத்துல அவங்கவுங்க கருத்துல அவங்கவுங்க விட்டுறணும் அவ்வளவுதான். இப்படிதான் பல விஷயங்கள்ல மனிதன் இருக்கிறான். உணவு விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் சில பேர் சைவம் மட்டும் சாப்பிடுவார்கள், அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவார்கள். அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் சைவத்தை சாப்பிடக்கூடியவர்களை பார்த்து கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட வேண்டும், நீங்கள் பன்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும், நெகிழ்வுத்தன்மையோடு இருக்க வேண்டும், அது என்ன இதை சாப்பிடுவேன் இதை சாப்பிட மாட்டேன் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்றால், இதுதான் தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது. அவன் விரும்புறதை சாப்பிடுவான், விரும்பாத சாப்பிட மாட்டான், உனக்கு என்ன உனக்கு பிடிச்ச நீ சாப்பிடு, இப்படித்தானங்க இருக்கணும். அது மாதிரி தான் எனக்கு பிடித்ததை நான் வணங்குவேன், மற்றதை வணங்க மாட்டேன் என்றால் அவருடைய கருத்து சுதந்திரம் என்று விட்டுவிட வேண்டும். இல்லை, நீ அப்படி இருக்கக்கூடாது, பன்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும், நெகிழ்வுத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ தான் தனி மனிதனுடைய உரிமையில் கை வைக்கிறாய், அடுத்தவனுடைய சுதந்திரத்தை நீ கூறு போடுகிறாய், ஊறு விலைக்கு விற்கிறாய். இது வழங்கல, ஆனா வார்த்தையை போட்டா மக்கள் வழங்கிடுவாங்க. பன்மைத்தன்மை நெகிழ்வுத்தன்மை, இதுவா பன்மைத்தன்மை இதுவா நெகிழ்வுத்தன்மை? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரே ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்கணும், வேறு யாரை வணங்க கூடாது, அதுல காம்ப்ரமைஸே கிடையாது, இது சமய நல்லிணத்துக்கு அடையாளமும் கிடையாது. ஏமா அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோம், ஆனா முஸ்லீம் அல்லாத மக்களோட நண்பர்களா நம்ம பழகுறோம், முஸ்லீம் அல்லாத மக்களோடு சிநேகிதமாக நம்ம இருக்கிறோம், அதுல எந்த கோளாறு நம்ம வைக்கல. இஸ்லாம் என்ன சொல்லுது, எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க இந்த பன்மைத்தன்மை நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை உள்ளவர்கள் கடைசியில தர்காக்களை இடிப்பார்கள், கோயில்களை இடிப்பார்கள், இப்படி அவர்களாக கற்பனை செய்கிறார்கள். இஸ்லாம் இதை அனுமதிக்குதா? ஒரு இறைவனை மட்டும் வணங்கும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கம் அடுத்தவர்களுடைய மன விருப்பம் இல்லாமல் அவர்களை நிர்பந்திப்பதை அல்லாஹ் தடை செய்கிறான். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள், லா இக்ராஹ ஃபி தீன், அல்லாஹ்வுக்கு அந்த கொள்கை தேவையே இல்லை. ஒருத்தனை கட்டாயப்படுத்தி நீங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் வா அப்படி நிர்பந்திக்கிறது அல்லாஹ் விரும்பவே இல்லை. இந்த கொலைக்கு நீ வரதா இருந்தா விரும்பி வா, உனக்கு விருப்பம் இல்லையா இந்த கொலைக்கு நீ வராத, நீ அங்கே இருந்துக்கோ, உனக்கு நிர்பந்திக்க மாட்டோம். லா இக்ராஹ தீன், இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் இல்லை. கதுத்த பையன ருஷ்து மினல் கை, ஏன் நிர்பந்தம் இல்ல, சத்தியம் எது அசத்தியம் எது, சரியான கொள்கை எது தவறான கொள்கை எது, எல்லாம் தெளிவாகிவிட்டது, பிற எதுக்கு உன்னை நிர்பந்திக்கணும். விரும்பியவர் இதை நம்பட்டும், விருப்பம் இல்லையா அதை மறுக்கட்டும். இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். உனக்கு விருப்பம் இருந்தா இதை நம்பு, விருப்பம் இல்லையா மறுத்துக்கொள், இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை யார் நிர்பந்திக்க போறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அஃபாந்த துக்ரிஹுன்னாஸ ஹத்தா யகூனு மூமினீன், நபியே இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்பதற்காக அவர்களை நீ நிர்பந்திப்பாயா, உன்னால நிர்பந்திக்க முடியுமா, நிர்பந்திச்சு இவர்களை மூமினா நீ ஆக்கிருவியா, நீ எப்படி நிர்பந்திப்பாய், உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லி காட்டுகிறான், நபி அவர்கள் செஞ்ச வேலை என்ன, அவங்க யாரையும் நிர்பந்திக்கல, ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்கணும், அதுல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆனால் இது உங்களுக்கு பிடிச்சா வாங்க, இஸ்லாத்தை தழுவுங்க, இல்லையா உங்களை நிர்பந்திக்க மாட்டேன், நீங்க உங்க கொள்கையில இருந்துக்கலாம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையும் கூட. அப்ப இஸ்லாம் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி இருக்கும் போது எந்த மாதிரியான ஒரு பிக்சரை முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழக்கூடிய ஒரு பொதுவான நாட்டிலே இவர்கள் உருவாக்குகிறார்கள். ஒரு இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய மக்களை பார்த்து இவர்கள் தர்காக்களை இடிப்பார்கள். எந்த தர்காவையாவது ஒரு ஏகத்துவவாதி அநியாயமா அந்த மக்களுடைய விருப்பம் இல்லாமல் இடித்திருக்கிறார்களா? எத்தனை தர்காக்கள் இருக்குது தமிழகத்திலே? உண்மையில இஸ்லாத்துக்கு எதிரானதுதான், ஈமானுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த தர்காவில எதிர்க்கத்தான் செய்வாங்க, அல்லாஹ் ஒருபோதும் பொருந்திக்கிற மாட்டான். எந்த ஒரு தர்காவையாவது ஒரு தௌஹீத்வாதி இடிச்சிருக்கிறானா? அப்ப ஏன் நீ அந்த சித்திரத்தை உருவாக்குகிறாய்? தர்காவை இடிக்க போகிறார்கள், யாரு சொன்னா? இடிப்பாங்க, யார் இடிப்பா? தர்காக்களை யார் உருவாக்கினார்களோ அவர்களே அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் சரியாக விளங்கி மாறிவிட்டார்கள் என்றால் தர்காக்கு போவதற்கு ஆட்கள் இருக்காது. அந்த தர்காக்களை உருவாக்கியவர்களே இது வேண்டாம் என்றதை பள்ளிவாசலாக மாற்றுவார்கள். இந்த மனமாற்றத்தை தான் இஸ்லாம் ஏற்படுத்துகிறது. மக்காவிலே காபாவிலே 360 சிலைகள் இருந்தது, இன்றைக்கு காபாவிலே எந்த சிலை இருக்கிறது? அரபு நாடுகளிலே ஒவ்வொரு சிலை வழிபாட்டாக மூழ்கி கிடந்தது, இன்னைக்கு அரபு நாட்டிலே எங்கே சிலை வழிபாடு? யார் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார்? ஆயுதங்களை கொண்டா? இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யார் இல்லை என்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்தனையில் தெளிவாக படுகின்ற விஷயத்தை போதித்தார்கள். அந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டவர்கள், இந்த கொள்கை மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஈர்த்து எந்த மக்கள் சிலை வைத்தார்களோ அதே மக்கள் இந்த வழிபாடு வேண்டாம் என்று அதை ஒழித்தார்கள். இப்படித்தான் இஸ்லாம் இந்த தர்கா வழிபாடு சிலை வழிபாடு எல்லாத்தையும் ஒழித்து ஓர் இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய பெருங்கொண்ட கூட்டத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் உருவாக்கி இருக்கிறது. இதை போய்கிட்டு துஷ்பிரயோகம் என்று சொல்லலாமா, பலப்பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொல்லலாமா? அப்ப ஏன் இந்த நிலையை உருவாக்குறாங்க? அந்த இனநெறியை ஏற்படுத்தி விடுறது. ஏன்னா அந்த தி இந்து நாளிதழுக்கு வேலை என்ன தெரியுமா, நல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தி விடுறது, அந்த இந்து முஸ்லீம் என்ற இனவெறியை ஏற்படுத்தி விடுறது. என்ன கேள்வி கேட்கிறாங்க? இந்த இணை வைக்காத இந்த தௌஹீத்வாதிகள் நாளைக்கு எப்படி கோயிலை எப்போது இருப்பார்கள்? இந்த கேள்வி உனக்கு எதுக்கு? அப்படி ஏதாவது நடந்திருக்கா? அந்த மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுகின்ற இந்த வேலைகளை எல்லாம் இவர்கள் செய்வதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி உப்பு சப்பில்லாத விமர்சனங்கள், இவர்கள் வந்தார்கள் ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லி அதை பிடிவாதமாக இருந்தார்கள். இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்த உறவு முறிந்து விட்டதாம். இதை சொல்றத நம்ம பார்க்கிறோம். கொள்கையில லா இலாஹ இல்லல்லாங்கிற கொள்கையில உறுதியா இருக்கணும். அந்த கொள்கையை விட்டுவிடு என்று பெற்றோர்கள் சொன்னால் நம்ம கேட்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், தாய் தந்தை என்ற பாசம் எல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் இறைவனுக்கு இணை கற்பி, இறைவனுடைய இடத்தில் உணர்வதை வை, இறைவன் அல்லாத ஒரு படைப்பை வணங்கு என்று சொன்னால் அதை கேட்க இயலாது. இது யார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறா? இந்த விமர்சனத்தை செய்யக்கூடிய ஒரு குரானை படித்திருந்தால் இது இஸ்லாத்துக்கு எதிரானதுன்னு அவர் பேசுவாரா? குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான், வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பி இல்முன், உனக்கு கல்வி அறிவு இல்லாத ஒரு விஷயத்தில் எனக்கு இணை வைக்குமாறு உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை நிர்பந்தித்தால், பெற்றவங்க நிர்பந்திக்கிறாங்க, தர்காக்கு போ, இணைவை இணைவைப்பு காரியத்தில் ஈடுபடு என்று நிர்பந்திக்கிறார்கள். பலாத்துமா அல்லாஹ் சொல்லுகிறான், குரான் சொல்லுகிறது, முஸ்லிம்களுடைய வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு நீ கட்டுப்படாதே, கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க சொன்னால் தாய் தந்தையா இருந்தாலும் கட்டுப்படக்கூடாது. ஆனா உலக விஷயத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள், ஏன்னா அவங்களுக்கு இறைவன் மேலாம் நம்பிக்கை இல்ல, தாய் தகப்பன் தான் பெருசா தெரியுது. ஆனா நமக்கு அந்த தாயின் தகப்பனையும் படைத்தவன் இறைவன் அல்லவா, ஒட்டுமொத்த சமுதாயத்தை உருவாக்கியவன் இறைவன் அல்லவா, இந்த சூரியனையும் சந்திரனையும் காற்றையும் நீரையும் நெருப்பையும் செடி கொடைகளையும் பறவைகளையும் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை செட்டப்புகளையும், ஏன் இந்த உடம்பையும் கண்ணையும் தலையையும் வாயையும் நாவையும் இரத்தத்தையும் அனைத்தையும் படைத்தவன் இறைவன் அல்லவா, அந்த இறைவனுக்கு துரோகம் செய்யுமாறு பெற்றவங்க சொன்னா நம்ம எப்படி கேட்கறது? அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, பெற்றவர்கள் இணை வைக்க சொன்னால் கேட்காதே, உலக விஷயத்தில் அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு விடு, துனியாவில் பணம் கேட்கிறாங்க கூடு, ஏதாவது வசதியை செஞ்சு சொல்றாங்க செஞ்சு கொடு, நல்ல முறையில் அதுல நடந்துக்கோ, ஆனா எனக்கு இணை கற்பிக்க, அதுல அல்லாஹ் கரெக்டா இருப்பான். இதுதாங்க இஸ்லாம். அல்லாஹ் உண்மையே இஸ்லாமை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலை விரும்பக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தை உண்மையாக நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இடத்துல எதிர்பார்க்கிறான். அப்ப இது ஒரு பெரிய விஷயமா என்ன செய்யறாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை சொல்லும் போது அப்ப இதைத்தான் சொன்னாங்க, இவர் வந்து உறவுகளை எல்லாம் பிரிக்கிறார், நாங்கள்லாம் ஒரே கொள்கையில இருந்தோம், எங்க உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு போச்சு. அப்ப இது வந்து சரியான விமர்சனம் அல்ல. இன்னும் இது மாதிரியான சில விமர்சனங்கள் இருக்கிறது, அதன் சொல்ல இரண்டாவது உரையில் அமர்ந்து கொள்வோம். சகோதரர்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க, நிறைய பேர் அவங்க இடம் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நிறைய இடம் கிடக்கு, முன்னாடி இடம் இருந்தா அதை நீங்க பூர்த்தி செய்யுங்க, ஏன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை தான். தஃபஸ்ஸஹு, விசாலமாக எடுங்கள், மக்களுக்கு இடமளியுங்கள் என்று சொன்னால் இடமளியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடமளிப்பான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்கு எதிரான பொய்யான விமர்சனங்களை நாம் அறிந்து வருகிறோம். அந்த தவறாக எழுதப்பட்ட அந்த கட்டுரையில் சொல்லப்பட்ட முக்கியமான இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு, இந்த ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற இந்த ஏகத்துவ சிந்தனை அது சூஃபிகளுடையதல்ல, அது ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்களுடையதும் அல்ல, ஏ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய கொள்கையும் அல்லவா அது. ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் சவுதியிலே முகமது பின் அப்துல் வஹாப் என்ற ஒரு அறிஞர் வந்தார், இஸ்லாமிய அறிஞர் வந்தார். அவர்தான் இந்த மூர்க்கத்தனமான கொள்கையை போதித்தார். அவரோடு சேர்ந்து ஒரு ஆட்சியாளர் முகமது பின் சாவுத், அவரும் இணைந்து கொண்டார். இந்த மார்க்க போதனையாளரும் ஆட்சியாளரும் இணைந்துதான் இந்த வஹாபீச கொள்கையை உருவாக்கினார்கள் அப்படின்னு ஒரு கதை போகிறது. ஏன் இவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வஹாபீசம் என்று பெயர் வைக்கிறாங்க? நம்ம ஊர்ல தரிக்காவாதிகள், கபரை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள், எல்லா அனாச்சாரத்தையும் செய்யக்கூடியவர்கள், ஓரிரை கொள்கையில் உள்ளவர்களை பார்த்து வஹாபிகள் என்று சொல்வார்கள். ஏன்னா முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்பவர் தான் இந்த கொள்கையை உருவாக்கினார் என்று அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அப்படின்னா அவருடைய பேர் என்ன? முகமது தானே. அப்ப என்ன கொள்கை சொல்லணும்? முகமதியா கொள்கை, முகம்மதுடைய கொள்கை அப்படிதானே சொல்லணும். அப்படி சொல்ல மனசு வரல. என்ன செய்யறாங்க? அவர் முகமது அவர்களுடைய வாப்பா அப்துல் வஹாப் இருக்காரு இல்லையா, அவருடைய பெயர்ல உள்ள இந்த வஹாபுங்கிற சொல்லை எடுத்து வஹாபிய கொள்கை என்று உருவாக்கி இருக்கிறார்கள். அதுவும் தப்பான அர்த்தம் அல்ல. வஹாபுங்கிறது யாருடைய பேர் அது? யாருடைய பேர் அது? அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய பேரு. உண்மையிலே நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு சொன்ன கொள்கையில் தான் இருக்கிறோம், அதுக்கு வஹாபிகள் என்று அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டால் அவர்கள் தான் அறிவினர்கள். சரி, இது வந்து 300 வருஷமா உருவானதா, முகமது பின் அப்துல் வஹாப் புதுசா உருவாக்குனதா? ஏன்னா இந்த முகமது பின் அப்துல் வஹாப்ங்கிற இந்த அறிஞருக்கு முன்னால் ஏகத்துவ சிந்தனையும் சில மக்களிடம் சவுதியில இருந்துச்சு. ஆனா சில பேரிடம் இந்த கபர் வழிபாடு, உருவ வழிபாடு, நம்ம ஊர்ல இருக்குல்ல இந்த சிற்கான காரியங்கள், அதுவும் இங்கே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில அது இல்ல. ஏன்னா நீங்க குர்ஆனை ஹதீஸை நேரடியாக எடுத்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் இந்த தர்காக்களை இடிக்க சொல்லியிருக்கிறாங்க. புகாரி முஸ்லீம்ல நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. தன்னுடைய மருமகன் அலி அலி அல்லாஹ் அனுப்பி நபி அவர்கள் சொன்னது, அல்லாஹ் தஆலா கபர முஷரிஃபன் இல்லா சவ்வைதா வலா திம்சாலன் இல்லா தமத்தா, உயர்ந்திருக்கக்கூடிய உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிற எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதே என்று நபி அவர்கள் ஆள் அனுப்பி இடிக்க சொன்னாங்க. அலி அலி அல்லாஹ் அனுப்பி உயர்ந்திருக்கக்கூடிய கபரை எல்லாம் இடிச்சிட்டு வான்னு அனுப்புனாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அகீதா கொள்கை. அது மாதிரி முஸ்லீம்ல பார்க்கலாம், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸ்ஸல் கபர்
கபர்களை பூசுவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். இன்னைக்கு தர்காக்கள்லாம் பாருங்க, கபர்களை பூசி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது நபியுடைய சுன்னத்தா? வாங்கி யுபுனா அழகி, கபர்களுக்கு மேல் கட்டடம் எழுப்புவதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டின வழி என்னன்னா, கபர்கள் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் செத்து போனா போயிட்டு போறான், அல்லாட்ட போயிடும். உனக்கு என்ன, அவனை வச்சு நீ ஆட்டம் போடுற, அவனை வச்சு எதுக்கு நீ உருசு கொண்டாடுற? நீ அல்லாஹ் வணங்கிட்டு போய்கிட்டே, அல்லாஹ் என்ன உன் கேட்டா தரமாட்டானா? அல்லாட்ட நெருங்கிறதுக்கு உன்ன என்ன தடை இருக்குது? இப்படித்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டுகிறார். ஆனால் அபி அவர்கள் கபர்களை எல்லாம் இடிக்க சொன்னார்கள், அதை உருவப்படங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார்கள், அதையும் அந்த அறிஞர் இடித்து தள்ளினார். எடுத்த அதெல்லாம் எப்படி துஷ்பிரயோகம் கிடையாது. இருந்த மக்களுக்கு இது மாதிரி தௌஹீத சொல்லி, அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லி, இஸ்லாமிய போதனைகளை சொல்லி, அந்த மக்களை ஓரிரை கொள்கையின் பக்கம் வென்றெடுத்து, எந்த மக்கள் இந்த கபர் வழிபாட்டை செய்தார்களோ, உருவ வழிபாட்டில் இருந்தார்களோ, அவர்களே அது வேண்டாம் என்று தூர தள்ளினார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. இதை போய் ஒரு 300 வருஷமா உருவான வஹாபீச கொள்கை என்று சொல்லி விமர்சனம் பண்றதை பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு குரான பத்தி அறிவு இல்ல, ஹதீஸ பத்தி அறிவு இல்ல, இந்த 300 வருஷம் வரலாறு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி முகமது நபி அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, எந்த சிந்தனையும் இல்ல. இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறத பாக்கிறோம். அது மாதிரி இதை கொண்டு போய் எப்படி சேர்க்கிறாங்க பாருங்களேன். இங்க இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது, இங்க குற்றம் பயங்கரமான, அடுத்தவனுடைய உயிரோடு விளையாடுறது, இந்த மாதிரியான குற்றங்களை செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. உண்மையில் அந்த குற்றத்தை அவர்கள் செய்திருந்தால் அதையெல்லாம் ஆய்வு செய்து மரண தண்டனை இந்த நாட்டிலே வழங்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் தான், உலகத்தில் எந்த இடத்திலையும் அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை செயல்படுத்தவில்லை, ஆனால் இங்கே செயல்படுத்துகிறார்கள். இதை அவர்கள் எழுதுகிறார்கள். எப்படி எழுதுகிறாங்க, சவுதியிலே பாருங்கள், இந்த வஹாபீச கொள்கையுடைய தீவிரவாதத்தால், அதனுடைய தாக்கத்தால் அங்கே நிறைய பேருக்கு மரண தண்டனை தரப்பட்டிருக்கிறது. மரண தண்டனை தரப்பட்டிருக்க பல பேருக்கு உறுப்புகள் வெட்டி தூக்கி எறியப்பட்டிருக்கின்றன. இப்போது கூட சமீபத்திலே 47 பேர் கொல்லப்பட்டார்கள். இதை ஒரு விமர்சனம் செய்யறத பாக்கிறோம். அப்ப நீ அப்சல் உருவை கொண்ட நீ செய்யக்கூடாதா இல்லையா? அப்ப நீ அஜ்மல் கசாபையும் கொண்ட, இது மாதிரியான யாக்கூப் மேமனையும் கொண்ட, அப்ப ஒவ்வொரு அரசாங்கமும் கொலை செய்யறது இல்லையா குற்றவாளிகளுக்கு? இதை கொண்டு வந்து எங்க சேர்க்கிறாங்க? இது மாதிரி நம்ம நாட்டிலேயும் வஹாபீச கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கையில் இருந்தால் இவர்களும் இப்படித்தான் செய்வார்கள் என்று பிற மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய வகையில் இப்படி செய்யறதை பார்க்கிறோம். அறிவு வேண்டாம், கொஞ்சம் கூட விவரம் வேண்டாம். ஒரு தனி மனிதன் தான் இஷ்டப்படி செய்யறதுக்கும், ஒரு அரசாங்கம் குற்றவாளிகளை ஆய்வு பண்ணி குற்றம் செய்தார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி அரசாங்கம் அவனுக்கு தண்டனை வழங்குறதுக்கு வித்தியாசம் வேண்டாம், ரெண்டையும் சேர்க்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது என்ன, இது என்ன, இந்த அரசாங்கம் அவங்களா விரும்புவேன் செய்யக்கூடிய விஷயமா இது? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா ஜஸா உல்லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு வ யஸாஉன ஃபில் அர்லி ஃபஸாதா, இந்த பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா, ஐயு கத்தலு, அவர்கள் கொல்லப்பட வேண்டும். பூமியில குழப்பம் என்ன, வெடிகுண்டோட போய் பள்ளிவாசல வைக்கிறது, அவனை தூக்கி என்ன கொஞ்சவா முடியும், மணியில வச்சு என்ன அவனை கொஞ்சவா முடியும், விளையாடவா முடியும், பள்ளிவாசல குண்டு வைக்கிறான், அரசாங்கத்தோட மோதுறான். இப்ப இந்த 40 பேர் தான் உங்களை யாரு, மிலிட்டரியோட துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டவர்கள், அரசாங்கத்துக்கு எதிராக எதிரி நாட்டோடு கையை கோர்த்து கொண்டு இந்த நாட்டை சீர்குலைப்பதற்காக தனித்திட்டம் தீட்டியவர்கள். அப்ப ஓன் நாட்டில் இப்படி தீட்டினா, நம்ம நாட்டில் இப்படி தீட்டினா, எந்த நாட்டிலையாவது இப்படி செஞ்சா ஒத்துக்குருவாங்களா? அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சா பாருங்கள், மரண தண்டனை தருகிறார்கள் என்று ஒரு அநியாயமாக விமர்சனம் செய்யறத பாக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், பூமியிலே குழப்பம் செய்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும், அவர்களுடைய மாறுகால் மாறுகை வாங்கப்பட வேண்டும். அன்னஃப்ஸு பின்னஃப்ஸ், உயிருக்கு உயிர், அநியாயமா அடுத்த உயிரை கொண்டையா, அப்ப உனக்கு வழி தெரியல, அதனால உனக்கு தண்டனை அதே மாதிரியான தண்டனை. அப்பதான் அவன் அடுத்து அந்த தப்ப செய்ய மாட்டான். இல்லன்னா நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரி என்ன நடக்கும், மாமியா வீடுன்னு ஜெயில கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கறாங்க, 10 தடவை கொலை செஞ்சவன் 15 கொலை செய்யறான், அவனுடைய கொலைக்கு முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்குது, 50 தடவை திருடுனவன் 100 தடவை திருடுறான், ஏன் அவனை ஜெயில எடுத்து நீ சாப்பாடு போடுற, அவனை வெளியே விடுற, நீ அப்புறம் எப்படி நீதி, பாதிக்கப்பட்டவன் நீதி கிடைக்காது, நீங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லி அவனே சட்டத்தை கையில் எடுத்து அநியாயம் செய்தவனை கோர்ட் வாசல்ல கொலை செய்து விடுகிறான். அப்ப இதுதான் பாதுகாப்பா? அப்ப இஸ்லாம் ஏன் இந்த மாதிரியான சட்டத்தை வழங்கி இருக்கிறது? அதுவும் பாருங்க, சில நேரங்களில் மனுஷனுக்கு அந்த விஷயம் வெளிப்படுது. என்ன, கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமியை ஒருவன் கற்பழித்து கொலை செய்தான், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சோம். அந்த நேரத்தில் அந்த மாபாதக செயலை செஞ்சவனை தண்டிக்கணும் தான் எல்லாருடைய மனசும் சொல்லுது. அப்ப எல்லாரும் அவனுக்கு என்ன தண்டனை என்ன தண்டனை கேட்கும் போது காவல்துறைக்கு நெருக்கடி வருது. ஆகா, இவனை கோர்ட்டு கொண்டு போனா கோர்ட்ல நீதி கிடைக்காது. என்ன செய்யுது காவல்துறையே, மக்களுடைய இந்த டென்ஷன் அடக்கணும்னா இவனை என்கவுண்டர்ல தான் போடணும் சொல்லி, என்கவுண்டர்ல எத்தனை பேரை நீ காலி பண்ற? நீ ஏன் உனக்கு உன்னுடைய அரசாங்கத்தால நீதிபதியால சட்டத்தால குற்றவாளிகளை தண்டிக்க முடியல? மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரியுது. ஏன் உன்னால சட்டம் வழங்க முடியல? முடியாது உனக்கு, இந்த மாதிரி இல்லீகலா என்கவுண்டர் சொல்லி அதைத்தான் செய்ய முடியுது. அதனால என்ன நடந்துச்சு, பாதிக்கப்பட்ட அந்த ஊர் மக்கள் இவனை கொண்ட பிறகு, இந்த குற்றவாளியை கொண்ட பிறகு லட்டு வழங்கி இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் அந்த நாளை. இதைத்தானங்க இங்க உள்ள அரசாங்கம் செய்கிறது. ஆனால் இதை எப்படி அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரியான பொய்யான விமர்சனங்கள் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ்லாம் வந்து ரொம்ப அழகான மார்க்கம், அற்புதமான மார்க்கம், அடுத்தவருடைய உரிமை எல்லாம் பார்க்கக்கூடிய மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை வைத்திருக்கிறான். ஒரே இறைவனை வணங்க வேண்டும், அதை பிறருக்கு போதிக்க வேண்டும், அடுத்தவர்களை நிர்பந்திக்க மாட்டோம், மக்களுக்கு தௌஹீதை சொல்லுவோம், ஏகத்துவத்தை சொல்லுவோம், உள்ளங்களை வெல்வோம். அப்படித்தான் இன்றைக்கு நாம் நம்மை இஸ்லாம் வென்றிருக்கிறது. கோடான கோடி மக்களை இஸ்லாம் கொள்ளை கொண்டிருக்கிறது. இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை பொறுக்க இயலாதவர்கள் தான் இப்படிப்பட்ட வஹாபிசம் வந்து தீவிரவாதம், ஏகத்துவ கொள்கை என்பது இந்துத்துவாவுக்கு நிகரானது என்று தீவிரவாதத்தையும் சத்திய கொள்கையையும் நிகராக்கி செய்யக்கூடிய விமர்சனங்களை பார்க்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் இந்த ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.